நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியினுடைய ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேந்தனர் உம்மை காக்கவே, சமாதியிற் சேந்தனர் உம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்றைய சத்சங்கம் சனிக்கிழமை கேள்விப்பதிவுகளுக்கு விடை காணும் சத்சங்கம். சென்ற வாரத்திலிருந்து 6 கேள்விகள் வந்திருக்கின்றது. 4 சாதகர்களிடம் இருந்து 1 சாதகர் 3 கேள்வியை தொடுத்திருக்கின்றார். அவற்றிற்கு சிறிய சிறிய கேள்விகள் தான் நாங்கள் இந்த நேரத்தில் பதில் காணலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவது கேள்வி, ஒரு சாதகருடைய கேள்வி, எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருத்தல் வேண்டும் ஐயா? அதாவது கிரியா சாதகராக அவர் இருக்கின்றார், எங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்று முதலாவது கேள்வியையும், அதைத் தொடர்ந்து அவருடைய இரண்டாவது கேள்வி, சித்தத்தை துப்புரவு செய்வது என்று அடிக்கடி சொல்கின்றீர்கள், அது முயற்சிக்கின்றேன் ஆனால் இலகுவான காரியம் இல்லை என்று எனக்கு தெரியும், அதை பற்றியும் ஏதாவது சிறு தகவல் தாங்கள் என்று கேட்கின்றார். அடுத்ததாக மூன்றாவது கேள்வி அவர் கேட்கின்றார், ஒரு ஒரு இறை அருள் முழுமையாக பெறுவதற்கு இந்த கிரியா யோகம் வழிவகுக்கும் என்று சொல்லியிருக்கின்றீர்கள் சத்குரு கிரியா பாபாஜி, அதை பற்றிய விளக்கமும் முடியுமானால் தாருங்கள் என்று இந்த மூன்று கேள்வியை ஒரு சாதகர் கேட்டிருக்கின்றார். ஆகவே முதல் கேள்வியிலிருந்து நாங்கள் பதிலை காணுவோம். எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருத்தல் வேண்டும், அதாவது கிரியா சாதகர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பது அவருடைய கேள்வி. கிரியா யோகா சாதகர்கள் உலகியலிலும் இருந்து கொண்டு கிரியா யோகா சாதனை செய்யலாம், ரெண்டையும் சேர்த்து செய்யலாம் என்பதுதான் பாபாஜியின் கூற்று. எங்களுடைய குருமார்கள் மூலம் அதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம், பயிற்சி செய்து வருகின்றோம். ஆகவே அந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு வாழ்க்கை எப்படி இருத்தல் வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக நாங்கள் ரெண்டு நிலையிலும் இருக்கின்றோம் என்பதை அந்த அன்பரோ எவருமோ மறந்துவிடக்கூடாது. நாங்கள் உலகியல் வாழ்க்கையில் இருந்து கொண்டுதான் இந்த கிரியா யோகம் செய்கின்றோம். ஆகவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் அந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு பாபாஜியின் தாரகை மந்திரமான அன்பு தொண்டு பக்தி சரணாகதியை நாங்கள் தொடர்ச்சியாக அந்த முறைப்படி அதில் வளர வேண்டும் முதலாவது. ரெண்டாவது, நாங்கள் இந்த வளர்ச்சியில் போய்கொண்டிருக்கும் போது அன்பும் தொண்டும் தான் முக்கியமானது என்பதை நாங்கள் உணர்கின்றோம். அவருடைய மூன்று கேள்விக்கும் சேர்த்து இங்கு விடை காண்போம், தொடர்ச்சியாக ஒன்றாக காணாமல். ஆகவே அந்த அன்பில் நாங்கள் தொடங்கும் போது அன்பு அருளாக வேண்டுமென்று படித்திருக்கின்றோம், கிரியா யோகத்திலும் சரி சைவ சித்தாந்தத்திலும் சரி. அந்த அன்பு அருளாவதும் அருளாகும் முறையையும் நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம் அறிவளவில். அதாவது ஒரு அன்பு அருளாக வேண்டுமென்றால் நீங்கள் வீட்டிற்குள்ளே உங்களுடைய குடும்பத்தில் காட்டும் அன்பு உலகத்தில் எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த அன்பு பரவ வேண்டும். வீட்டிலிருந்து வெளி உலகத்தில் இருக்கும் எல்லா உயிர்களுக்கும் அந்த அன்பு சிறிது சிறிதாக மாறிக்கொண்டு போகும்போது அது அருளாகின்றது. ஆகவே இந்த கிரியா சாதகரின் கேள்வி வாழ்க்கையை எப்படி அமைக்க வேண்டும் என்பதற்கு முதல் அன்பிலிருந்து தான் தொடங்க வேண்டும். படித்து விட்டோம் பல தடவை, இருப்பினும் மீண்டும் ஒரு முறை உரை காண்போம். அந்த அன்பு அருளாக வேண்டும். அந்த அருளாகும் போது அந்த பயணத்தில் உங்களுடைய தொண்டு தொடங்கிவிடும். ஆகவே எல்லா உயிர்களிடமும் நீங்கள் தொண்டு செய்ய வேண்டும், தொண்டாற்ற வேண்டும் என்ற வலிமை உங்களுக்கு வளரத் தொடங்கும். ஆகவே அப்படியாக இந்த ரெண்டையும் வைத்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். அதற்கு மேலாக கிடைப்பது பாபாஜியின் கூற்றுப்படி பக்தி கிடைக்கின்றது, அதற்கு மேலே சரணாகதி கிடைக்கின்றது. அது ஒவ்வொருதருடைய ஆன்மா அறிவு திறன்களை பொறுத்தவரை வரைக்கும் அது எவ்வளவு காலத்தில் அது கைகூடும் என்பது அது நிச்சயிக்கப்படும். ஆகவே இந்த அன்பும் தொண்டும் என்பது சாதாரண சாதகர்களாக ஆரம்ப சாதகர்கள், நடுநிலை சாதகர்கள், உயர்தர சாதகர்கள் எல்லோருக்கும் முக்கியமாக இருக்க வேண்டியதொன்று. அதுதான் துவக்கம். ஆகவே அந்த முறைப்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைக்க வேண்டும். உண்மை பொய் எது என்று நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் மூலம் அறிந்து விட்டோம். இந்த தனு கரண புவன போகங்களால் தரப்பட்ட எல்லா விடயங்களும் பொய்யானது, உண்மையானது பரம்பொருள் ஒன்று எங்களுடைய ஆன்மாவு. ஆகவே அந்த கருத்தும் அறிவு வரையில் எடுத்து விட்டோம். ஆகவே பொய்யானதுகளை நாங்கள் சிறிது சிறிதாக அகற்ற வேண்டும். முழுமையாக அகற்ற முடியாது. அந்த பொய் தரப்பட்டதே, அந்த மாயை தரப்பட்டதே, அந்த தனுகரண பூவன பூவங்கள் தரப்பட்டதே, நாங்கள் ஆன்மா செயல் செய்து கண்ம மலத்திலிருந்து விடுபடுவதற்கு, எங்களுடைய வினைகளிலிருந்து விடுபடுவதற்கு. ஆகவே அது தேவை. ஆனால் இங்கிருக்கு வித்தியாசம் என்னவென்றால், அது எங்களுக்கு ஒரு எங்களுடைய செயல்முறைக்கு பயன்படுத்தும் கருவிகளாக தரப்பட்டதை நாங்கள் நான் எனது என்னுடையது என்று கொண்டாடுவதால் தான் இந்த துன்பங்கள் முழுக்க. ஆகவே வாழ்க்கையை உலகில் தரப்பட்டவை எல்லாம் இறைவனால் தான் தரப்பட்டவை. அதை நாங்கள் பாவித்து எங்களுடைய வினைகளை அகற்றுவோம். வினைகளை சேர்க்கக்கூடாது, அவற்றை உரிமை கொண்டாடக்கூடாது. ஆனால் கொண்டாடத்தான் வேண்டும். நடு ரோட்டிலும் நிற்க முடியாது. உங்களுக்கென்றொரு வீடு தேவை, உங்களுக்கென்றொரு குடும்பம் தேவை. ஆகவேதான் என்னுடைய கருத்தை முதலில் இருந்து தொடங்கினேன். நாங்கள் உலகியலில் இருந்து கொண்டு இந்த கிரியா யோகத்தை செய்கின்றோம். ஆகவே அவை இருக்க வேண்டும். யாராவது இது கேள்வி கேட்டால் மாற்று கேள்வி, சரி ஒன்றும் தேவையில்லை என்கின்றீர்கள், எல்லாம் விட்டுவிட்டு வாழலாம் என்றீர்கள், அது முடிந்த காரியமா? யார் எங்களுக்கு சோறு தருவது, யார் வேலை தருவது, யார் பணம் தருவது, எல்லாம் தேவை. ஆனால் அளவுக்கு மிஞ்சி தேவையில்லை. அதுதான் முதலாவது படி. உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய வாழ்க்கை அமைப்பு முறைக்கு நீங்கள் தேவையானவற்றை நீங்கள் நிச்சயமாக சேகரித்து வைத்து வாழ வேண்டும். அதில் ஒரு விதமான தவறும் இல்லை. ஆனால் அதற்கு மேலாக நீங்கள் ஆசைப்படுவது தான் துன்பத்துக்குரிய காரணம். ஆகவே வாழ்க்கை முறையை தேவைக்கேற்றவாறு, உங்களுடைய மகிழ்ச்சிக்கேற்றவாறு, சந்தோஷத்துக்கேற்றவாறு கிரியா சாதகர்கள் வாழலாம். ஏனென்றால் அவர்கள் உலகியலில் இருந்து கொண்டுதான் இந்த யோகத்தை செய்கின்றார்களே தவிர சந்நியாசம் போகவில்லை. ஆகவே இந்த அன்பருடைய அற்புதமான இந்த மூன்று கேள்விகளையும் தொடுத்திருக்கின்றேன். இதற்கு ஒரு உபமானம் வேறொரு இடத்தில் பேராசிரியர் கொடுத்திருந்தார். அந்த ஓமானத்தை இங்கு பார்த்து விடுவோம். அதாவது ஔவைப்பாட்டியார் சொல்கின்றார், சொல்லாமல் செய்வார் பெரியார், சொன்ன பின் செய்வர் சிறியார், சொல்லியும் செய்யார் கயவர் என்று ஔவைப்பாட்டியின் மூன்று மொழிகள். நாங்கள் இரண்டாம் மூன்றாம் வகுப்பில் அதை உரத்து படித்து பாடமாக்கி இருக்கின்றோம். இதற்கு சைவ சித்தாந்த பேராசிரியர், அது நாங்கள் கேட்ட வாக்கியம்தான், எனக்கு அதற்கு அவர் ஓமானம் தருகின்றார். அவருடைய ஓமானம் என்னவென்றால், சொல்லியும் செய்யார் கயவர், அதாவது கீழ்த்தர மக்கள், அவர்களுக்கு பாதிரி மலர் போல என்று, பாதிரி மலர் என்றொன்று இருக்கின்றது, நான் கேள்விப்படவில்லை, ஆனால் இருக்கின்றது அவருடைய ஓமானத்தின்படி. அந்த மலர் போல, அந்த மலர் பூத்தும் இந்த உலகத்துக்கு ஒரு பயனும் இல்லை, அதான் அதனுடைய கருத்து, பாதிரி மலர் போல என்று தருகின்றார். சொன்ன பின் செய்பவர் சிறியோர், அதற்கு அவர் தரும் உதாரணம் மாமரம், அது பூக்கும், பூத்து பயன் தரும், பூவால் பயனுண்டு, மாம்பழம் சாப்பிடுகின்றோம். மற்றதுக்கு உதாரணம் தருகின்றார், சொல்லாமல் செய்வார் பெரியார், அதற்கு அவர் தரும் உதாரணம் பலாமரம், அதாவது பலாமரம் பூக்காமலே மக்களுக்கு பயனை தரும். அந்த ஓமானம் முதல் தரம் சைவ சித்தாந்த பேராசிரியரிடமிருந்து இந்த ஔவை பிராட்டியாரின் இந்த மூன்று சொற்களுக்கு கேள்விப்பட்டேன், அதை இன்று உங்களுடன் பகிர்கின்றேன். மிகவும் அருமையான உதாரணம். ஆனால் நாங்கள் இதில் எந்த வகையினர் என்பதுதான் நாங்கள் சுய ஆய்வு செய்து கண்டுபிடிக்க வேண்டும். பெரும்பாலும் எல்லோரும் இந்த மூன்று இடத்திலும் இருப்போம். ஆதலால் தான் இந்த குண தத்துவங்கள் படிக்கப் போகின்றோம். சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம் என்று மூன்று குணங்கள் இருக்கு. இந்த குணங்கள் இல்லாத எந்த உயிர்களும் இல்லை. ஆனால் என்ன வித்தியாசம்? இந்த குணங்கள் எப்போது எப்படி செயல்படும் என்பதுதான் அந்த நேர நிகழ்வில் நடைபெறும் நிகழ்வு அந்த உயிருக்கு. அதே போல்தான் சொல்லியும் செய்யார், சொன்ன பின் செய்வார், சொல்லாமலேயே செய்வார், அந்த முழுமை நிலைக்கு ஒவ்வொரு நிலையிலும் இருப்பவர்கள் அது நிச்சயமாக முழுமையாக பொருந்தும். ஆனால் பலர் இந்த நிலைகளில் சில நேரங்களில் சில நிலைகளில் இருப்பார்கள். அதை நாங்கள் எங்களுடைய குடும்பத்திலேயே பார்த்திருக்கின்றோம். ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு எங்களுடைய நிலை, ஆன்ம நிலை என்னவென்றதை பொறுத்தது தான் நாங்கள் எந்த நிலையில் எங்களுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்பது முக்கியம். ஆகவே இதில் கீழ் மக்கள் நிலையில் இருக்காமல், நடுநிலையிலும் இருக்காமல், மேல் நிலையை நோக்கி சொல்லாமலேயே செய்து கொண்டு போவதுதான் எங்களுடைய வளர்ச்சிக்கு மிகவும் உன்னதமானது. இருப்பினும் உலகியலில் இருக்கும் போது, குடும்பத்தில் இருக்கும் போது மூன்று நிலைகளையும் நீங்கள் சந்திப்பீர்கள். ஆகவே முதல் நிலைகளை குறைத்து இறுதி நிலையை நோக்கி செல்வது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ளும் முறை என்பதை இங்கு சொல்லுகின்றேன். அடுத்தது அவருடைய இரண்டாவது கேள்வியையும் பார்த்து விட்டோம். சித்தத்தை துப்புரவு செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள் ஐயா. அதைத்தான் செய்கின்றோம். விளங்கிவிட்டது, அறிவு வகையில் மனதளவில் விளங்கிவிட்டது. ஆனால் அதை பற்றியும் சிறிது இன்று தன்னுடைய கேள்விக்கு சிறு பதில்கள் தாங்கள் என்பது அவருடைய கேள்வி. அதற்கு நான் அவருக்கு சொல்லக்கூடியது, நல்லதையே செய்து நல்லதாகவே வாழ வேண்டும், சித்தத்தில் நல்லதையே பதிக்க வேண்டும், கெட்டவற்றை அகற்ற வேண்டும், அதுதான் சித்த துப்புரவு. அதைத் தொடர்ந்து அதை என்ன மாதிரி அதை அமுலாக்கலாம் என்று பார்த்தபோது நாங்கள் அதை பார்த்தோம். சத்சங்கத்தில் இருத்தல், சாதகர்கள் கூட்டத்தில் இருத்தல் தான் மிகவும் இன்றியமையாதது அப்படியான ஒரு செயல்பாட்டிற்கு என்பதை பார்த்திருக்கின்றோம் பல தடவை. அதை அவருக்கு கூறுகின்றேன். அதைவிட இப்போது சைவ சித்தாந்தத்தில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருப்பதால் மனப்பாடம் செய்தல் என்று ஒரு சொல்லின் கீழ் உங்களுக்கு சிறு தகவலை இன்று சைவ சித்தாந்த முறையில் போய்க் கொண்டிருப்பதால் தருகின்றேன். அதாவது நாங்கள் திருமுறைகள் வேதாந்தத்தில் இருந்து சித்தாந்தத்திற்குள் வந்திருக்கின்றோம். 12 திருமுறைகளும் 14 சாஸ்திர நூல்களும் எங்களுடைய கைகளில் தவழ்கின்றது. ஆனால் நாங்கள் சித்தாந்தத்தில் இருப்பதால் 14 சாஸ்திர நூல்கள் தவழ்கின்றது. ஆகவே இந்த சாஸ்திர நூல்களில் சொல்லப்பட்ட யோக கருத்துக்களை எங்களுடைய குருநாதர் சுவாமி யோகி ராம் அவர்கள், யோகி ராமையா அவர்கள், சுவாமி ராம் அவர்கள் குறிப்பிட்ட பல விடயங்களை, முக்கியமாக யோகி ராமையா அவர்கள் சைவ சித்தாந்தத்தை அடிப்படையாக வைத்து வந்த யோகம் என்று பறைசாற்றியதை நாங்கள் வைத்து அந்த சாத்திர நூல்களில் இருப்பவற்றை மனப்பாடம் செய்ய வேண்டும். இந்த மனப்பாடம் என்ற சொல்லுக்கும் பேராசிரியர் மிகவும் அழகான கருத்து ஒன்றை தந்திருக்கின்றார். மனம் சக பாடம் மனப்பாடம், அதாவது மனதை துப்புரவு செய்வதற்கு பாடம் என்ற படிப்பை நாங்கள் அறிய வேண்டும். அதை சைவ சித்தாந்த சாஸ்திர நூல்களும் சோஸ்திர நூல்களும் வேதாந்த சோஸ்திர நூல்களிலும் இருந்து மனப்பாடம் செய்வதால் நாங்கள் எங்களுடைய சித்தத்தை துப்புரவு செய்யலாம் என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் ஒரு இடத்தில் ஒரு குறிப்பு தந்ததை இங்கு கொண்டு வந்திருக்கின்றேன். ஆகவே நாங்கள் இந்த மனப்பாடம் மனப்பாடம் என்று எங்களுடைய வாழ்க்கையில் பாடசாலையில் கேள்விப்பட்டிருப்போம், பாடசாலையில் அதை படித்திருப்போம். எந்த வகுப்பை எடுத்தாலும் மனப்பாடம் செய்து கொண்டு வந்து ஒப்பி வைப்போம் பேப்பரில் அல்லது சொல்லளவில் எங்களுடைய புள்ளிகளை வேண்டுவதற்கு. ஆகவே அந்த மனப்பாடமும் இன்றிலிருந்து நீங்கள் அதை மனப்பாடம் என்ற சொல்லை மனதில் வைத்திருந்து உங்களுடைய சித்தத்தை துப்புரவு செய்வதற்கு சைவ சித்தாந்தத்தை இருக்கும் கருத்துக்களை நீங்கள் அமுல்படுத்துவதற்கு அந்த சொல்லையும் நீங்கள் உங்களுடைய சிந்தையில் வைத்திருங்கள். இப்படியான நல்ல விடயங்களை நீங்கள் மனப்பாடம் செய்வது, அதாவது மனதில் சத்சங்கங்களிலிருந்து அடியார் கூட்டத்தில் இருந்து அதை எடுப்பது உங்களுடைய சித்த துப்புரவுக்கு நிச்சயமாக உதவி செய்யும் என்று அந்த அன்பருடைய அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லுகின்றேன். ஆகவே அந்த அன்பர் கேட்ட மூன்று கேள்விக்கும் பதில் கண்டிருக்கின்றோம். அந்த மூன்றாவது கேள்வியை அவர் கேட்டது, இறை அருள் முழுமையாக பெறுவதற்கு நீங்கள் சைவ சித்தாந்தத்தில் வழிவகை சொல்லியிருக்கின்றீர்கள். அதை பற்றிய மேலதிக கருத்து அதற்கு ஒரே சொல்லில் சொல்லிவிடலாம். நாங்கள் எங்களுடைய பற்றை விடத் தொடங்கிவிட்டோம் என்றால் முழுமையான திருவருளை அந்த நேரத்தில் முழுமையாக விட்ட பின்தான் முழுமையான திருவருள் கிடைக்கும் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அந்த பதில் இப்போதைக்கு அவருக்கு போதுமானது. அதாவது பற்றிலிருந்து, மாயை பொருட்களிலிருந்து, பொய்களிலிருந்து விலகுதல் திருவடி அடைவதற்கு, அதற்குத்தான் எங்களுக்கு எங்களுடைய சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் இந்த கிரியா யோகம் மூலம் உதவி செய்கின்றார். அந்த யோகத்தில் நாங்கள் இருக்கின்றோம், அந்த சத்சங்கத்தில் இருக்கின்றோம், சாதகர்கள் கூட்டத்தில் இருக்கின்றோம். அதுதான் அவர் கேட்ட அந்த மூன்று கேள்விக்கும் உரிய பதில். அடுத்ததாக இன்னொரு அன்பர் கேட்கின்றார். அவர் கேட்ட கேள்வி என்னவென்றால், இன்பம், இன்பத்தை தொலைத்துவிட்டு நான் இந்த பாதையில் பயணிக்கின்றேன் என்று எனக்கு இடக்கிடை என்னுடைய மனம் சஞ்சலப்படுகின்றது. ஏனென்றால் மற்றவர்களை பார்க்கும் போதுதான் அந்த சஞ்சலம் வருகின்றது. நான் ஏதாவது பிழையான பாதையில் போய்கொண்டிருக்கின்றேனா கிரியா யோகத்தில்? ஏனென்றால் எல்லோரும் இன்பமாக லயித்திருக்கின்றார்கள். ஆனால் நான் இந்த பாதையில் போவதால் மற்றவர்கள் லயிக்கும் சில இன்பங்களை, உலகியல் இன்பங்களை என்னால் எடுக்க முடியாமல் இருக்கின்றது. ஆனால் அது எடுத்தால் இந்த நிலையில் போக முடியாது இருக்கின்றது. நாங்கள் ரெண்டு படகில் கால் வைத்து கொண்டு போபவர்கள் போல ஆன்மீகத்திலும் கிரியா யோகத்திலும் பயணம் செய்கின்றோம். இது கொஞ்சம் மேலதிக விளக்கம் இதற்கு தருவீர்கள் என்றால் தன்னுடைய மனநிலையை சாந்திப்படுத்தலாம் என்பது அந்த அன்பருடைய கேள்வி. இது சத்குரு கிரியா பாபாஜியின் அருள் உங்களுக்கு முதலாவது தேவை. இதை நீங்கள் ரெண்டு கப்பலில் கால் வைத்து கொண்டு போவதென்று இந்த அன்பர் சொன்ன வசனம் அதுக்கு நிச்சயமாக பொருந்தாது. ரெண்டு நிலையில் நீங்கள் போய்கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் ரெண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய ஒரே விடயத்தில் தான் ரெண்டு நிலையில் போகின்றீர்கள் என்பதை முதலாவது உங்களுடைய சிந்தையில் பதித்து கொள்ளுங்கள். ஆன்மீகம் வேறு, வாழ்க்கை வேறு என்று ரெண்டு கப்பலில் கால் வைக்கவில்லை, அதை மறந்து விடாதீர்கள். ரெண்டும் ஒன்று ஒன்றுதான் இருக்கின்றது. ஆனால் அந்த ரெண்டு விடயத்திலையும் நீங்கள் போகின்றீர்களே தவிர ஆன்மீகம் ஒரு கப்பல், உலகியல் ஒரு கப்பல் என்று யோசித்தால் உங்களுடைய கேள்வியும் உங்களுடைய மனக்குழப்பமும் எனக்கு புரிகின்றது. ஆகவே அதை சிந்தையிலிருந்து எடுத்து விடுங்கள். ஏனென்றால் உங்களுக்குள் தான் இன்பம் இருக்கின்றது, உங்களுக்குத்தான் உங்களுக்குள் தான் துன்பமும் இருக்கின்றது. இது எங்கிருந்து வந்தது? வினை கொள்கையில் இருந்து வந்தது, உங்களுடைய பழைய வினைகளில் இருந்து வந்தது. இச்சை செயல் அறிவு இதுதான் ஆன்மாவின் தோளில். இவற்றில் இருந்துதான் உங்களுக்கு இன்ப துன்பங்கள் வந்திருக்கின்றது என்பது நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் படித்து கொண்டு போகின்றோம். ஆகவே இந்த இன்பம் என்றாலும் சரி, துன்பம் என்றாலும் சரி, உங்களுக்குள் தான் இருக்கின்றது. ஆகவே தான் சொல்லுகின்றேன், இது ஒரு கப்பல் தான், ரெண்டு கப்பல் அல்ல. இது என்ன மாதிரி வேலை செய்கின்றது என்பதைத்தான் விரிவாக சைவ சித்தாந்த வகுப்பு ஆரம்ப வகுப்புகளில் படித்துக் கொண்டு போவோம். ஆகவே உங்களுடைய செயல்பாட்டில் தான் இவை எல்லாம் தங்கி இருக்கின்றது. நீங்கள் ரெண்டு கப்பலில் கால் வைத்துக் கொண்டு செல்லவில்லை, அதை முதல் சிந்தையிலிருந்து எல்லா சாதகர்களும் எடுத்துவிட வேண்டும். ஏனென்றால் உள்ளுக்குள் இருக்கிறதைத்தான் நீங்கள் உள்சென்று பார்க்கும் போதுதான் இந்த ரெண்டென்று உங்களுக்கு அது இரட்டையாக தெரிகின்றது. ஆன்மீகம் உள்ளே இருக்கின்றது, உலகியல் வெளியே இருக்கின்றது. ஆகவே உங்களுடைய குணங்கள் அந்தந்த நேரத்துக்கு எந்தெந்த குணத்தில் இருக்கின்றீர்கள் என்பதை வைத்துத்தான் இந்த ரெண்டு செயலிலும் அவ்வளவு தூரம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் செயற்படுகின்றீர்கள் என்பதை பொறுத்தது. சாத்வியத்தில் இருக்கும்போது ஆன்மீக நிலையில் இருப்பீர்கள், சாந்தமாக இருப்பீர்கள், ஆன்மீகம் நன்றாக லயித்திருக்கும். ரஜோ குணத்துக்கு போகும் போது ஆன்மீகத்துக்கு அது பெரிதும் உதவி செய்யாது, ஆனால் ஆன்மீகத்தின் வேகத்தை கூட்டும், உங்களுடைய வைராக்கியத்தை கூட்டும். தமோவில் இருக்கும்போது துண்டர வேலை செய்யாது, ஆனால் உலகியல் பெரிய அளவில் வேலை செய்யும். ஆகவேதான் இந்த குணங்கள் உங்களுடைய ஆன்மாவில் உங்களுடைய உடலில் இருக்கின்றது. அந்த குணங்களுக்கு ஏற்றது தான் உங்களுடைய பாதை. ஆகவே இது ரெண்டு கப்பல் இல்லை என்பரே, இது ஒரு கப்பல் தான். உங்களுக்குள்ளேயே அந்த இன்பம் இருக்கின்றது, ஆனால் அந்த இன்பம் உங்களுக்குள்ளே இருக்கின்றது என்று தெரியாமல் நீங்கள் தேடிச் செல்லுகின்றீர்கள் சிற்றின்பத்தை நோக்கி, உலகியல் பொய் பொருட்களை நோக்கி. இதற்கு ஒருடத்தில் சைவ சித்தாந்த பேராசிரியர் இந்த பொய் உண்மையை வைத்து ஒரு உபமானம் கொடுக்கின்றார். அதாவது உள்ளுக்குள் இருக்கும் இன்பத்தை அறியாது நாங்கள் மூடர்கள் போல் உலகியல் பொருட்களில் உலகியல் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றோம், அதனால்தான் நாங்கள் இன்பங்களை துளைக்கின்றோம் என்ற ஒரு சிறிய உதாரணம் கொடுக்கின்றார். அதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருப்பதற்காக சொல்கின்றேன் இந்த விடயத்திற்கு. அதாவது உங்களிடம் ஒரு கார் இருக்கின்றது, நீங்கள் அதை பாவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், ஆனால் திடீரென்று உங்களுக்கு இச்சையால் ஒரு ஆசை வருகின்றது, அதுதான் வாழ்க்கை மாயை, ஒரு நல்ல ஒரு விலை உயர்ந்த கார் ஒன்று வேண்டி ஓட வேண்டும் என்று. அது வருவது தவறல்ல. ஆகவே நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து இருந்த காரை விற்று ஒரு விலை உயர்ந்த கார் ஒன்றை வேண்டி விட்டீர்கள், சந்தோஷப்படுகின்றீர்கள் வேண்டியவுடன். அடுத்த நிமிடம் என்ன நடக்கின்றது? அந்த பழைய காரில் இருந்து நீங்கள் உங்களுடைய நாளாந்த வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கும் போது அந்த காரை பற்றிய கவலையே உங்களுக்கு இல்லை. அந்த காரால் காரின் உபயோகத்தால் உங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருந்தது. இப்போது புது கார் வந்துவிட்டது வீட்டிற்கு. உங்களுக்கு இந்த புது காரின் சிந்தனை சித்தத்துக்கு போய்விட்டது. இந்த காரை என்னென்று பாதுகாப்பது? யாரும் களவெடுத்து கொண்டு போக விடாமல் அதை என்னென்று பாதுகாப்பது? இந்த காருக்குரிய பணங்களை எப்படி மாதம் மாதம் கட்டுவது? இதை கொண்டே ஒரு இடத்தில் பார்க் பண்ணும் போது வேறு யாராவது கார் வந்து அதை கீறி விட்டதென்றால் உங்களுடைய மனம் துக்கப்படும், வேதனைப்படும். இவற்றையெல்லாம் யோசித்து பார்க்கும்போது நீங்கள் பெரிய பொருளை ஈட்டி வேண்டினது உண்மைதான், ஆனால் அதை பாதுகாக்கும் போது இன்குடைய இன்பத்தை தொலைத்து விடுகின்றீர்கள். இது உலகியலில் வைத்து சொல்லும் ஒரு உதாரணம். ஆகவே விலை கூடியது வேண்டக்கூடாது என்றது இல்லை, உங்களுக்கும் இருக்கும் இன்பத்தை நீங்கள் துளைக்கின்றீர்கள், அதை பாதுகாக்க வேண்டும், இதை பேண வேண்டும். அதை எப்படி பல வருடங்களுக்கு பாதுகாக்கலாம், அல்லது நான் கொடுத்த காசு வீணாகிவிடுமே என்று தேவை இல்லாமல் நீங்கள் அதற்குள் போய் மாட்டிவிட்டீர்கள். அது முடியும் வரை, அந்த காலம் முடியும் வரை நீங்கள் அதுக்கே மாட்டி அதில் உங்களுடைய வாழ்க்கை காலமும் பல மாதங்கள் பல வருடங்கள் முடிந்துவிடும். இது ஒரு சிறு உதாரணம். ஆகவேதான் இந்த அன்பருக்கு அவர் கேட்ட கேள்விக்கு பதிலாக இங்கு ஒரு ஓமானமாக சைவ சித்தாந்த பேராசிரியர் ஒருவரிடத்தில் கொடுத்த ஓமானத்தை கொண்டு வருகின்றேன். அது இரண்டாவது அன்பர் கேட்ட கேள்வி. மூன்றாவது அன்பர் கேட்ட கேள்வி சிறு கேள்விதான், அதை நாங்கள் பலமுறை பார்த்திருக்கின்றோம். இது ஒரு நல்ல யோகம், நான் பயணிக்கின்றேன், என்னுடைய குடும்பத்தில் நான் மாத்திரம்தான் பயணிக்கின்றேன் இது எங்களுடைய கேள்வி பதிலும் அந்த அன்பர் கேட்டிருக்கின்றார். மீண்டும் அதை கேள்வியாக எனக்கு அனுப்பியும் இருக்கின்றார். இப்போது பல மாதங்களுக்கு முதல் கேட்டிருந்தார். ஆனால் நான் அதை என்னுடைய மனைவியையோ பிள்ளைகளையோ அல்லது என்னுடைய நண்பர்களையோ எல்லோருக்கும் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அவர்கள் இந்த உண்மையை அறிய வேண்டும் என்று மிக அவாவாக இருக்கின்றேன். உங்களிடம் சத்சங்கத்தில் கேள்வி பதில்களை கேட்டிருந்தேன், நீங்கள் பதில் சொன்னீர்கள். இருப்பினும் என்னுடைய அவா நிலை நிற்கவில்லை. அவர்களுக்கு உதவி செய்யவனும் அவர்களையும் மீட்டெடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். உங்களுடைய சத்சங்கத்தில் அதுக்குரிய பதில் ஏதும் இருந்தால் சொல்லுங்கள் என்று மீண்டும் அதே கேள்வியை போட்டிருக்கின்றார். பதில் சின்னதுதான். ஒவ்வொருதருடைய அறிவு திறனுக்கு ஏற்றபடிதான் அவர்களுடைய உள்வாங்கும் தன்மை அல்லது அதற்குள் அகப்படும் தன்மை இருக்கும். அறிவு திறன் என்று சொன்னால் வினைகளுக்கு ஏற்றதுதான் அறிவு திறன். அறிவு திறனுக்கு ஏற்றதுதான் அவர்கள் இப்படியான விடயங்களில் ஈடுபடுவது. ஆகவே அவர்களுடைய வினை காரணமாகத்தான் அவர்கள் இதற்கு வரவில்லை. நீங்கள் அவர்களை ஊக்கப்படுத்துவதென்று நினைப்பது தவறில்லை, அது தொண்டாக நீங்கள் எடுக்கலாம். ஆனால் அவர்கள் வரவில்லை என்று நீங்கள் வேதனைப்படுவது உங்களுடைய பாதையையும் சரித்துவிடும். ஆகவே பகவத்கீதையில் சொன்னது போல, பலனை எதிர்பாராது உங்களுடைய விடயத்தை செய்தீர்கள் என்றால் இந்த துக்கமும் வராது, இந்த கேள்வியும் வராது. நீங்களே அறிந்து கொள்வீர்கள் எந்த அளவிற்கு நீங்கள் அவர்களை ஊக்கப்படுத்தலாம், எந்த அளவுக்கு நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யலாம் என்றதே தவிர, நான் எடுக்கும் முயற்சியில் நான் தோல்வியடையக்கூடாது, வெற்றி பெற வேண்டும், அதற்கு வழி என்று கேட்டால் அது பரம்பொருளின் கையில் தான் உண்டே தவிர உங்களுடைய கையில் இல்லை. அதற்குரிய காரணம் வினைப்பயன். அந்த வினைப்பயன்படிதான் அவர்களுடைய வாழ்க்கை. அதற்காக நீங்கள் முயற்சி செய்யக்கூடாது என்பதல்ல, பலனை எதிர்பார்க்காது நீங்கள் முயற்சி செய்யுங்கள். திருவருள் இருந்தால் அவர்களும் அந்த பாதையில் வருவார்கள். பாபாஜியின் அருளினால் வராவிட்டாலும் நீங்கள் அதை நினைத்து துன்பப்பட்டு உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையையோ உலகியல் வாழ்க்கையையோ நீங்கள் துன்பத்துக்குள் ஆளாக்கிவிடக்கூடாது. ஆகவே தொண்டு செய்யுங்கள். அந்த தொண்டால் மற்றவர்கள் நன்மை பெறட்டும், பெறாவிட்டாலும் ஏன் அவர்கள் பெறவில்லை என்று ஆராய முற்பட வேண்டாம். இது என்னுடைய கருத்து. அடுத்த கேள்வி, அடுத்த கேள்வி என்ன கேள்வி என்றால் அன்பை பற்றியது. நான் அன்பு காட்டுகின்றேன் என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய வேலையில் இருக்கும் சக ஊழியர்களுடன், என்னுடைய நண்பர்களுடன். ஆனால் அது ஒரு நாளும் நிலைத்திருக்கவில்லை, எந்த நிலையிலும் நிலைத்திருக்கவில்லை. அதாவது குடும்பத்தில் நான் காட்டிய அன்பும் சில நேரங்களில் அந்த அன்பு குறைந்து விடுகின்றது. நண்பர்களிடம் காட்டிய அன்பும் ஒரு வயதில் அது நல்ல அன்பாக இருந்தது, வயது போக போக அந்த அன்பு இல்லாமல் போய்விட்டது. சக ஊழியர்களுடன் வேலையில் கூட நல்ல அன்பாக இருக்க முயல்கின்றேன், அது வேலை நல்ல அன்பாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் வேலை நிமித்தமாக கருத்து வேறுபாடு வரும்போது அந்த அன்பு குறைந்து விட்டது. இதை நான் வாழ்க்கையில் பார்க்கின்றேன் ஐயா. ஆனால் இந்த அன்பை குறைய விடாது, அதே நிலையில் அல்லது அதை வளர்த்து கொண்டு மேலும் வளர்த்து கொண்டு போவதற்கு ஏதாவது உபாயம் உண்டா என்பது கேள்வி, மிகவும் அருமையான கேள்வி. அதற்கு பதில், சைவ சித்தாந்தத்தை வைத்தே தான் பதில் சொல்லலாமே தவிர எனக்கு வேறு வழி இல்லை. இந்த அன்பு நிலைக்க வேண்டுமென்றால் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றது, பாபாஜியின் கிரியா யோகத்திலும் சொல்லப்படுகின்றது, அன்பு அருளாக வேண்டும். அதாவது நீங்கள் இந்த மூன்று பேர், இந்த மூன்று இடத்திலும் குடும்பம், நண்பர்கள், வேலை, இந்த மூன்று தளத்திலையும் நீங்கள் வைத்த அன்பு நிலையாக இருக்கவில்லை என்பதுதான் உங்களுடைய கேள்வி. அதை நிலையாக்குவது எப்படி என்பதுதான் கேள்வி. இந்த மூன்றும் அல்ல பரம்பொருளின் படைப்பு. இந்த பரம்பொருளின் படைப்பு எல்லா உயிர்களும். நீங்கள் இந்த மூன்று இடத்திலும் வைக்கிற அன்பை வைத்துக்கொண்டு மற்ற எல்லா உயிர்களிடமும் அன்பு காட்டும் தன்மையை சிறிது சிறிதாக வளர்த்து விட்டீர்கள் என்றால் இந்த மூன்று இடத்திலும் வைத்த அன்பு நிலைக்கு வந்துவிடும். அதற்குரிய காரணம் ஒன்றுமில்லை, நீங்கள் உங்களுடைய மனதை பழக்குகின்றீர்கள். அதாவது எல்லா உயிரும் ஒன்று. என்னுடைய வேலையில் இருப்பவர்கள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய குடும்பத்தவர்கள் தான் இந்த உலகம் அல்ல. இதில் பல ஜீவராசிகள் இருக்கின்றது. ஆகவேதான் வள்ளலாரும் சொல்லுகின்றார், மணிவாசகரும் சொல்லுகின்றார், எங்களுடைய குருமார்களும் சொல்கின்றார்கள், பாபாஜியும் அதை புத்தகத்தில் பிரசுரித்திருக்கின்றார். வாய்ஸ் ஆஃப் பாபாஜியில் சைவ சித்தாந்தத்திலும் சொல்லப்படுகின்றது, எல்லாம் வந்தது சைவ சித்தாந்த சிவயோகத்திலிருந்து. ஆகவே உங்களுடைய அன்பு அருளாவதற்குரிய முயற்சியில் சென்று கொண்டிருங்கள். அதுதான் பாபாஜியின் வைராக்கிய தாரகை மந்திரம். அந்த அன்பு அருளாக வேண்டும், அது தொண்டாக வேண்டும், தொண்டு பக்தியாக வேண்டும், பக்தி சரணாகதியாக வேண்டும் என்று சொல்லி இந்த நான்கு அன்பர்களுடைய கேள்விகளுக்கு இன்று பாபாஜியின் உதவியுடன் விடை கண்டோம். பாபாஜிக்கு நன்றி சொல்லி கேள்வி பதில்களுக்கு விடை காண உங்களை அழைத்துச் செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. ரவணையா அணைப்பில் இருக்கின்றீர்கள். ரவணையா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம்
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
இப்பொழுது இலங்கையில் பவர்கட் இருந்தாலும் என்னுடைய மொபைல் மூலம் சில இதழை சொல்லக்கூடியதா இருக்கின்றது. இன்றைய சத்சங்கத்தில் முதலாவது கேள்விக்கு, வாழ்க்கையை அன்பு கொண்டு அமைக்க வேண்டும் என்ற கருத்துடன் மாயையான பொய்களை சிறிது சிறிதாக அகற்ற வேண்டும் என்ற கருத்தும், அளவுக்கு மிஞ்சினால் அமுதமன் நஞ்சு என்பதற்கு இணங்க எல்லாவற்றையும் அளவாக பயன்படுத்த வேண்டியதன் முக்கியத்துவம் சிறப்பாக விளக்கப்பட்டது. அத்துடன் எங்களுடைய ஆன்ம நிலை என்ன நிலையில் இருக்க வேண்டும் என்பதும் கூறப்பட்டது. அதாவது சற்சங்கத்தில் இருத்தல், சாதகர்களை கூட்டத்தில் இருத்தல், சாஸ்திர நூலில் கூறப்பட்டவைகளை மனப்பாடம் செய்தல். மனப்பாடம் என்பது சித்தத்தை சுத்தப்படுத்துவதற்கு உதவியாக இருக்கின்றது. எனவே நாங்கள் பற்றை விடும்போது அதற்குரிய நிலையை அடைவோம் என்று முதலாவது கேள்விக்கு விளக்கம் தரப்பட்டது. அடுத்து இரண்டாவது அன்பரின் கேள்வி, இன்பத்தை இழந்து விட்டிருக்கும் போது பற்றியது. அதற்கு இன்பமும் துன்பமும் எங்களுக்குள் இருக்கின்ற என்ற முக்கியமான விளக்கங்கள் தரப்பட்டது. எனவே எங்களுக்குள் இருக்கும் இன்பத்தை நாங்கள் எடுக்கும் பொழுது இன்பமாகவும், துன்பத்தை எடுக்கும் போது துன்பமாகவும் இருக்கின்றோம். அப்பொழுதுதான் நீங்கள் கூறிய உதாரணங்களும் இதற்குள் சிறப்பாக விளக்கப்பட்டது. அடுத்து மூன்றாவது கேள்விக்கு, ஒவ்வொருவருடைய அறிவு திறனுக்கு ஏற்றபடிதான் அமையும் என்ற விளக்கம் தரப்பட்டது. அடுத்து நான்காவது கேள்வி அன்பு பற்றியது. அன்பு நிலைத்து நிற்கவில்லை, அதற்கு அன்பு நிலைத்து நிற்பதற்கு அன்பு அருளாக வேண்டும் என்ற கருத்து சைவ சித்தாந்தத்தில் கூறப்பட்ட இதன்படி சிறப்பாக விளக்கப்பட்டது. எனவே நாங்கள் அன்பை கொடுத்து அன்பை வாங்கி அன்பை அருளாக மாற்றி அதனுடைய சிறப்பை செய்ய முடியும் என்பது இன்றைய சத்சங்கத்தில் இருந்து கிடைக்கப்பெற்ற மிக சிறந்த கருத்துக்கள். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம், ஓம் சிவாய நம ஓம்.
ஓம் கிரியா பாபாஜி நம ஓம், ஓம் சிவாய நம. நன்றி ரவிணையா, அதை நன்றாக தொகுத்து கொடுத்தீர்கள் மற்றவர்களுக்கு மூன்று மறுமுறை அதை மீட்பதற்கு. நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம், ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களுடன் உங்களுடைய சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்,
ஓம் சிவாய நம,
ஓம் சிவாய நம.
நல்ல ஒரு இந்த சத்சங்கத்துல நல்ல ஒரு அடிப்படை கருத்துக்கள் எல்லாம் பாபாஜியுடைய திருவருளால இந்த சத்சங்கத்து மூலியமா நமக்கு அவர் வெளிப்படுத்துறார். எல்லாம் முன்னாடி சொல்லப்பட்ட கருத்தா இருந்தாலும் நமக்கு உதய நேரத்துல சொன்னாதான் அது நமக்கு நம்மளுடைய தேவைக்கு அது வந்து பயன்பட்ட பொருளா இருக்கும். அதே போலதான் அந்த காலம், நீதி, நேரம் எல்லாத்தையும் வகுத்து இறைவன் வந்து ஊட்டி வைக்கிறார். அந்த வகையில இந்த சத்சங்கம் நமக்கு அமையுது. ஏன்னா அடிப்படை கருத்துன்றது முக்கியமானது. அன்றாட வாழ்க்கைன்றது நம்ம வாழ வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். பசு கூட்டத்துல இருக்கிறோம், பசுவாவே இருக்கிறோம். இன்னும் பதி கூட்டத்துக்கு நம்ம போகவும் இல்லை, பதியை பத்தி சிந்திச்சுட்டு இருக்கிறோம். அந்த நிலையில இந்த இந்த அறிவுரை நமக்கு அவசியமா தேவை. ஏன்னா அப்பதான் நமக்கு வந்து போற பாதையில தொய்வு இல்லாம இருக்கும். அதுக்குத்தான் அருளாளர்கள் வந்து நீ இந்த நிலையில இருக்கிற, இந்த நிலையில இருந்து அந்த நிலைக்கு போறதுக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சாகணும், இந்த மாதிரி சிந்தனையோட வாழ்ந்தாகணும், இந்த மாதிரி செயலோட இருந்தாகணும்னு சொல்லி சில கருத்துக்களை சொல்லித்தான் இந்த சைவ சித்தாந்தத்தை வகுத்து அவ்வளவு அருமையா கொடுத்துருக்காங்க. அந்த வகையில இன்றைக்கு சொன்ன கருத்துகள் ரொம்ப ரொம்ப அருமையான கருத்துகள். இதுல நம்மளால எவ்வளவு முடியுமோ அவரவர் வினைக்கு ஏற்ற, அவரவர் தகுதிக்கு ஏற்ற, அவரவர் சிந்தனைக்கு ஏற்ற, அவரவர் முறையா அதுல ஊண்டு நிக்கக்குள்ள அதுக்குள்ள பலன் கிடைக்கும். இதுதான் சைவ சித்தாந்தம் சொல்லுவாங்க. யாரையும் ஏன்னா திணிக்க முடியாது, திணிச்சாலும் அது நடக்க போறதும் இல்லை. பொய் வார்த்தை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கொடுக்க வேண்டியதை கொடுத்தாச்சு. யார் யாரு சாப்பிடணும்னு இருக்குதோ அவங்க சாப்பிட்டே ஆகணும், சாப்பிட வேண்டியவங்க சாப்பிட்டே ஆகணும், விளக்க வேண்டியவங்க விளக்கே ஆகணும்ட்டாங்க. இது காலத்தின் கட்டாயம். நாம வந்து பாபாஜி நெருக்கமா இருக்கனால, குருநாதருடைய சப்போர்ட் இருக்கனால சாப்பிட தயாராகிட்டோம். அதை சாப்பிட்டு உண்டு நம்மளுடைய வாழ்க்கையை செம்மப்படுத்துமாக, அதுக்கு பாபாஜியுடைய திருவருளுக்கு அவருக்கு நன்றி சொல்லி செயல்படுவோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, மிகவும் அருமையாக அதை கருத்துக்களை சுருக்கி மீண்டும் மக்களுடைய மனதில் வைராக்கியம் பெறுவதற்கு சாதகர்களுக்கு உறுதிமொழியாக சொல்லியிருக்கின்றீர்கள். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய.